தேவன் தன்னிடம் எரியும் முட்புதரிலிருந்து பேசிய இடத்திற்கே திரும்பி வருவது மோசைக்கு ஒரு வித்தியாசமான உணர்வாயிருந்திருக்க வேண்டும். அவன் முதலில் அங்கு சென்றபோது அவனை சுற்றிலும் ஒரு செம்மறியாட்டு மந்தை சூழ்ந்திருந்தது. இப்போதோ அவன் 20 லட்சம் ஜனங்களால் சூழப்பட்டிருந்தான். தேவன் உண்மையுள்ளவராயிருந்தார். அவர் தம் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை சீனாய் மலைக்கு கொண்டு வந்தது பழைய ஏற்பாட்டில் உள்ள அவரது மாபெரும் அற்புதங்களுள் ஒன்று. பாடம் 7, நியாயப்பிரமாணம். யாத்திராகமம் 19 அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கத்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அம்மலையின் அடிவாரத்தில் தடுப்புகள் அல்லது எல்லைகள் அமைக்கப்பட்டன. மலை முழுவதும் மிகவும் கடுமையாக அதிர்ந்தது. எக்கால சத்தம் மிகவும் பலமாய் துணித்தது. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தமது நியாயப்பிரமாணங்களை கொடுப்பதற்காக இறங்கி வந்து கொண்டிருந்தார். இரட்சிக்கப்படாத மக்கள் பரலோகம் நோக்கி மேலேறுவதற்கு தேவனின் நியாயப்பிரமாணம் ஓர் ஏணியாய் என்றுமே இருந்ததில்லை. அது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டிருந்த தேவ ஜனங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வாழ்வியல் முறைமையாக இருந்து வந்துள்ளது. அதனால்தான் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று தேவன் தம் ஜனங்களுக்கு நினைவூட்டுவதாக 10 கற்பனைகள் தொடங்குகின்றன. இந்த கட்டளைகளையெல்லாம் பின்பற்றுவதால் நீங்கள் என் ஜனம் ஆகலாம் என்பதற்காக இவற்றை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று தேவன் சொல்லவில்லை. அவர், நீங்கள் ஏற்கனவே என் ஜனமாக இருக்கின்ற காரணத்தால் நான் இந்த கட்டளைகளை உங்களுக்கு தருகிறேன் என்றுதான் சொன்னார். இரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளைகள் உங்களிடம் கூறவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலுள்ள விசுவாசத்தின் மூலம் உங்களை கிருபையினால் இரட்சிக்கும் போது தேவன் உங்களை அழைக்கிறதான வாழ்வையே கட்டளைகள் வரைபடமாக காண்பிக்கின்றன. 10 கற்பனைகள் என்பவை ஏதோ இஷ்டம் போல பட்டியலிடப்பட்ட விதிகளின் தொகுப்பல்ல. அவை தேவனுடைய குணாதிசயங்களை நேரடியாக பிரதிபலிக்கக்கூடியவைகள். புதிய ஏற்பாட்டில் தேவ மகிமையை இழந்து போவதும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதுமே பாவம் என்பதாக வரையறுக்கப்படுகிறது. இவை இரண்டையும் இணைத்து பார்த்தால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய மகிமையின் வெளிப்பாடு என்னும் ஏற்கக்கூடிய முடிவுக்கு நாம் வரலாம். நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது என்பது ஏன்? ஏனெனில் தேவன் உண்மையுள்ளவர். நீங்கள் களவு செய்யக்கூடாது என்பது ஏன்? ஏனெனில் தேவன் நம்பத்தக்கவர். நீங்கள் பொய் சொல்லக்கூடாது என்பது ஏன்? ஏனெனில் தேவன் சத்தியத்தை பேசுகிறவர். நீங்கள் பிறனுக்குரியதை இச்சிக்கக்கூடாது என்பது ஏன்? ஏனெனில் தேவன் சமாதானமாகவும் தம்மில் தாமே பூர்ணராகவும் இருக்கிறார். தேவன், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லும்போது அவர் ஒருவரே தேவன் என்பதே அதன் காரணமாயிருக்கிறது. அவரைப்போல் வேறு ஒருவரும் இல்லை. மேலும் தேவன் தமது கிரியைகளிலெல்லாமிருந்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்பதனாலேயே வாரத்தின் ஒரு நாளில் நாம் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். தேவனின் கட்டளைகள் இரட்சிக்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனங்களுக்கே கொடுக்கப்பட்டன. நீங்கள் அவருக்குரியவர்களானால் அவை உங்களுக்குரியவை. தேவன் உங்களிடம், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், ஆகவே நான் யார் என்கிற மாதிரியின் மேல் உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள், தெய்வீகமான ஒரு வாழ்க்கை இப்படிதான் காணப்படும் என்று சொல்லுகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரது 10 கற்பனைகளும் அன்பான ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பறைசாற்றுகின்றன. ஒருமுறை நமது ஆண்டவராகிய இயேசுவிடம் நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்கப்பட்டது. ஏதேனும் ஒரு கட்டளையை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக இயேசு அவை எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே என்று சொன்னார். நடைமுறையில் அன்பான ஒரு வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? 10 கற்பனைகள் அதற்கு பதிலை தருகின்றன. முதல் 4 கற்பனைகள் தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி இருக்கிறது என்று கூறுகின்றன. கர்த்தரே அல்லாமல் உங்களுக்கு வேறே தேவர்கள் இல்லை. யாதொரு சொரூபத்தையும் உண்டாக்காதீர்கள். தேவனிடத்தில் அவர் இருக்கிற விதமாகவே அன்பு கூறுங்கள். அவர் எப்படி இருக்க வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிற விதமாகவோ, நீங்கள் கற்பனை செய்கிற விதமாகவோ அல்ல. தேவனுடைய நாமத்தை கனம் பண்ணுங்கள். அதை ஒருபோதும் வீணிலே வழங்காதீர்கள். தேவனுக்கு உங்கள் நேரத்தை கொடுங்கள். ஆராதிக்க, ஊழியம் செய்ய மற்றும் நித்தியமான வாழ்க்கை உங்களுக்கு முன்பாக இருக்கிறதை குறித்து நினைவு கூறவும் அதற்கு ஆயத்தப்படவும் நேரம் கொடுங்கள். கடைசி 6 கற்பனைகளும் உங்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவதன் அர்த்தம் என்னவென்பதை கூறுகின்றன. அது உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கும் முதல் உறவுகளுடன் தொடங்குகிறது. உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் கனம் பண்ணுங்கள். அது நீங்கள் மனித வாழ்வை தேவனின் பரிசுத்தமான பரிசாக மதிக்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது. அது நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உண்மையானவராயிருக்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது. அது பிறருடைய பலவீனம் மற்றும் பாதுகாப்பற்ற நிலையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளாதவர் என்பதையும், நம்பிக்கைக்கு உரியவர் என்பதையும் குறிக்கிறது. அது உங்கள் வார்த்தையில் நீங்கள் உண்மையுள்ளவர் என்பதையும், உங்கள் வார்த்தையும் உண்மையானது என்பதையும் குறிக்கிறது. அது பிறருக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஈவுகளை குறித்து நீங்கள் களி கூறுகிறீர்கள் என்பதையும், அவர் அவர்களுக்கு கொடுத்திருப்பதை நீங்கள் உங்களுக்கென்று இச்சிப்பதில்லை என்பதையும் குறிக்கிறது. 10 கற்பனைகள் தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இருக்கின்றன. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரது இயல்பை பிரதிபலிக்கவே நம்மை அழைக்கிறார். அவரது இயல்பு எப்படி இருக்கிறது என்பது 10 கற்பனைகளில் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. பல் மருத்துவரை சந்தித்த ஒரு அனுபவத்தை குறித்து ஒரு போதகர் சொன்னார். முக்கியமாக தனக்கு வலி இல்லை என்பதால் பல் மருத்துவரை சந்திப்பதை அவர் நீண்ட காலமாக தள்ளி போட்டு கொண்டே இருந்தார். அவருக்கு அந்த அனுபவம் விரும்பத்தக்கதாயில்லை. அவரது பல் மருத்துவர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துவிட்டு அவற்றை வெளிச்சத்தில் உயர்த்தி பிடித்தார். வருத்தத்துடன் அவர், அடடா, மிகவும் மோசம். இந்த உள் பூச்சுக்களுக்கடியில் நிறைய சிதைவு இருக்கின்றன என்று சொன்னார். இவரோ, ஆனால் எனக்கு வலி இல்லை என்பதிலேயே நின்றார். அதை பல் மருத்துவர் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. அவர், உங்கள் சிகிச்சைக்கு சற்று பெரிய சிக்கலான செயல்முறை தேவைப்படும், அத்துடன் எவ்வளவு சீக்கிரமோ அவ்வளவு நல்லது என்று சொன்னார். அநேக மக்கள் தங்களது ஆவிக்குரிய நிலைமை குறித்த எந்தவித வழி உணர்வையும் அறியாமலேயே வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு அனைத்தும் நன்றாகவே நடந்து கொண்டிருப்பதாகவும், பொதுவாக ஒரு மதிப்பிற்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து வருவதனாலேயே தாங்கள் நல்லதொரு ஆவிக்குரிய அந்தஸ்தில் இருப்பதாகவும் பொய்யாக அனுமானித்துக் கொள்கிறார்கள். ஆனால் தேவனின் நியாயப்பிரமாணம் ஆத்மாவை ஊடுருவி பார்க்கும் ஒரு எக்ஸ்ரே கருவியைப் போல் இருக்கிறது. நாம் தேவனை தேவனாக இருக்க விடுவதற்கு சிரமப்படுகிற ஜனமென்றும், பிறரை காட்டிலும் நம்மை நாமே நேசித்துக் கொள்வதுதான் நமது இயல்பாக இருக்கிறதென்றும் அது நமக்கு காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பிரதானமாக தேவைப்படுவது நீங்கள் அதிக செழிப்பும், அதிக பூரணமும், அதிக திருப்தியும் உள்ளதொரு வாழ்வை அடைவீர்கள் என்பதற்காக அல்ல. அது நீங்கள் இயல்பிலும் நடைமுறையிலும் ஒரு பாவியாயிருக்கிறீர்கள் என்பதற்காகவே. தேவனின் நியாயப்பிரமாணம் என்னும் எக்ஸ்ரே கருவி அதை காண்பிக்கிறது. எக்ஸ்ரே கருவியைப் போலவே கெட்ட செய்திகளை கொடுத்தாலும் கூட நியாயப்பிரமாணம் நன்மையானதுதான். பல் மருத்துவரின் அறிக்கையை அந்த போதகர் விரும்பவில்லைதான். எனினும் பிரச்சனை இன்னும் மோசமடைவதற்கு முன்னரே அதை அறிந்து கொள்ள முடிந்ததற்காக அந்த போதகர் நன்றியுள்ளவராயிருந்தார். ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளாவிடில், அதற்கான பரிகாரத்தை தேடிச் செல்ல மாட்டீர்கள். கட்டளைகள் நம் கிரியைகளை விட மிக ஆழமானவை என்பதை இயேசு தெளிவுபடுத்தினார். அவை நம் இருதயங்களின் எண்ணங்களையும் நோக்கங்களையும் ஆராய்ந்தறிகின்றன. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. 10 கற்பனைகளை சரியான விதத்தில் புரிந்து கொள்வது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு நேராய் உங்களை நடத்தும். நியாயப்பிரமாணம் உங்களை கிறிஸ்துவனிடத்தில் இன்னும் கொண்டு வரவில்லை எனில் அதன் மாபெரும் நோக்கத்தை நீங்கள் தவற விட்டுவிட்டீர்கள். பரிசேயர்களுக்கு இயேசுவின் செய்திருந்த குறிப்பு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்படி இருந்தும் என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்பதுதான். அவர்கள் வேதத்தை கற்பதில் மும்முரமாயிருந்தார்கள். ஆனால் கிறிஸ்து தங்களுக்கு தேவைப்படுவதை அவர்களுக்கு காண்பித்திருக்கக்கூடிய அதன் முழு அர்த்தத்தையும் கோட்டை விட்டு விட்டார்கள். தேவ ஜனங்களால் அவருடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியவில்லை என்பதை பழைய ஏற்பாட்டு சரித்திரம் தெளிவுபடுத்துகிறது. நியாயப்பிரமாணம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. ஆனால் அதை செய்வதற்கான வல்லமையை அது நமக்கு தருவதில்லை. பின்பு வரக்கூடிய வேதாகம சரித்திரத்தில் தேவன் ஒரு புதிய உடன்படிக்கையை வாக்கு பண்ணுகிறார். அதில் அவர் நாம் என்ன செய்ய வேண்டுமென்று கூறுவது மட்டுமின்றி அதன் வழியில் செல்வதற்கு நமக்கு வல்லமையும் தருகிறார். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். தேவனுடைய நியாயப்பிரமாணம் ரயில் செல்லும் தண்டவாளப்பாதை போன்றது. தண்டவாளப்பாதை செல்லும் திசையை காட்டுகிறது. ஆனால் ரயிலானது என்ஜினில் சக்தி இல்லையெனில் முன்னோக்கி நகராது. அவ்வாறாகவே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் தேவ ஜனங்களாகிய நமக்கென்று போடப்பட்டுள்ள பாதையில் நாம் வழிநடக்க பரிசுத்த ஆவியானவரின் விசேஷித்த கிரியை மட்டுமே நமக்கு வல்லமை தர முடியும். திருடனானபடியினால் சிறைவாசத்திலேயே காலம் கழித்த ஒரு மனிதனை பற்றிய மாபெரும் கதை ஒன்றுன்று. சட்டத்தின் எல்லையற்ற சக்தி வாய்ந்த கரங்களில் அவன் சிக்கும் வரை திருடுவதுதான் அவனது வாழ்க்கை முறை. அவன் சிறைச்சாலையில் கழித்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை கேட்டு அற்புத விதமாக மனமாற்றம் அடைந்தான். அவன் விடுதலையாகிற நேரம் வந்தபோது அம்மனிதன் தான் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கப் போவதை அறிந்தான். அவனது பழைய நண்பர்களில் பெரும்பாலானவர்கள் திருடர்களாக இருந்தார்கள். அத்துடன் தனது பழைய வாழ்க்கை முறையின் அமைப்பை மாற்றுவது அவனுக்கு சுலபமாக இருக்கப் போவதில்லை. புதிதாக விடுதலை அடைந்த பின் வந்த முதல் ஞாயிறன்று அவன் ஒரு தேவாலய வளாகத்துக்குள் நுழைந்தான். அதன் முகப்பில் 10 கற்பனைகள் ஒரு பலகையில் பொறிக்கப்பட்டிருந்தன. அதில் களவு செய்யாதிருப்பாயாக என்று அவனை கண்டனம் செய்வதாக தோன்றிய ஒரு கட்டளையின் வார்த்தைகளை நோக்கி அவனது கண்கள் உடனடியாக ஈர்க்கப்பட்டன. அவன், அது எனக்கு நிச்சயமாக வேண்டாம் என்றும், எனக்கு என் பலவீனம் தெரியும், நான் என் தோல்வியையும் மற்றும் நான் எதிர்கொள்ளப் போகும் போராட்டத்தையும் அறிவேன் என்றும் தனக்குள் நினைத்து கொண்டான். ஆராதனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போது அவன் அந்த பலகையையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் அந்த வார்த்தைகளை மீண்டும் வாசித்த போது அவை ஒரு புதுவித அர்த்தம் கொடுப்பதாக தோன்றியது. முன்பதாக அவன் களவு செய்யாதிருப்பாயாக என்ற இந்த வார்த்தைகளை கண்டனம் துணிக்கும் ஒரு கட்டளையாக வாசித்திருந்தான். ஆனால் இப்பொழுதோ தேவன் நீ களவு செய்ய மாட்டாய் என்ற அதே வார்த்தைகளை தன்னிடம் விடுதலையின் ஒரு வாக்குத்தத்தமாக பேசுகிறார் என்று தோன்றியது. அம்மனிதன் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய மனுஷனாக ஆனான். அவனது பழைய வாழ்க்கை முறையை ஜெயம் கொள்வதை பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு சாத்தியமாக்கி தருவார் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவன் நீங்கள் அவருக்கு பிரியமானதொரு வாழ்க்கையை வாழத்தக்கதாக உங்களுக்கு தமது பரிசுத்த ஆவியானவரை அருளுவார். தோற்பதற்கென்றே உங்களை விதித்திருக்கும் ஒரு போராட்டத்திற்கும் நீங்கள் இறுதி வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளும் ஒரு யுத்தத்திற்கும் இடையேயான வித்தியாசத்தை அவரது வல்லமை ஏற்படுத்தும். நியாயப்பிரமாணம் நீங்கள் எப்படி வாழ வேண்டுமென்று தேவன் விரும்புவதை உங்களுக்கு கூறுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த வாழ்க்கையை சாத்தியமாக்குகிறார். இன்று நாம் கற்றுக்கொண்டது, நியாயப்பிரமாணம் நமது வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட பாவங்களை அம்பலப்படுத்துகிற கண்ணாடியாயிருக்கிறது. சரியாக புரிந்து கொண்டால் அது ஒரு இரட்சகரின் தேவை நமக்கு இருப்பதை உணர்த்தி நம்மை கிறிஸ்துவிடம் கொண்டு வரும். மேலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வசிக்கும்போது நியாயப்பிரமாணமானது சாத்தியமற்றவைகளை நம்மை செய்ய சொல்லி வற்புறுத்தும் ஒரு பட்டியலாக இனி ஒருபோதும் இருக்காது. மாறாக புதிய சாத்தியக்கூறுகளின் ஒரு விளக்கமாக இருக்கும்.